இப்ப வந்து ஒரே மஜ்லிஸ்ல மூணு தலாக்கு விடலாமா விடக்கூடாது, அது ரெண்டாவது விஷயம். இப்ப நம்ம போது மூணு தலாக்க விட்டுறான்னு வச்சுங்க, அப்போ வந்து ஹராம் ஆயிரம். இப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நான் என்ன தப்பு பண்ண, அவர் தானே தலாக்கு விட்டாரு, நான் எதுக்கு இப்ப திருமணத்தை விட்டு விலகணும், இல்ல நான் இவரோட தான் இருப்பேன். செய்யறாங்க பெண்கள், ஜாகிலான பெண்கள். அப்ப வந்து எப்ப அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டானோ, உங்களுடைய உங்களை உங்களுக்கு கணவனாக இருப்பதற்கு அவன் அருகதையற்றவன். இப்ப ஒரு கத்தியால உங்க புருஷன் வந்து கொலை பண்ண வந்துட்டான், இப்ப அவனோட போய் குடும்பம் நடத்துவீங்களா சொல்லுங்க? கொலகாரம் உங்களை கழுத்து நெரிச்சு கொல்றதுக்கு தயாராகிட்டான், இல்ல பரவாயில்ல என் புருஷன் நெரிச்சாலும் நெரிக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு யாராவது நடத்து இருப்பீங்களா? உடனே பஞ்சாயத்துக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா? அப்ப அதான் நான் சொல்றேன், துன்யான்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க, தீனு வந்துட்டா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, தீனுல எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துன்யான வந்தா விட மாட்டேங்கிறீங்க. அப்ப உயிரை கொலை செய்ய வந்தா மட்டும் உடனே பஞ்சாயத்துக்கு வரீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எப்ப அவன் மூன்று தலாக்க முடிவு செஞ்சிட்டானோ அவன் உங்களுக்கு நிரந்தர ஹராமாயிட்டான். அப்ப எப்படி நீங்க வந்து அவன் உங்களுடைய கணவன் சொந்தம் கொண்டாட முடியும், வெளியாயிட்டான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவன் வந்து இல்ல மன்னிச்சுக்க, நான் வந்து உன்ன ஒருத்தருக்கு கட்டி வைக்கிறேன், நீ வந்து அவரோட ஒரு நாள் இருந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமா அவரை நாங்க தலா கூட வச்சிடறோம், அவருக்கு நாங்க வந்து இவ்வளவு ஏதாச்சும் செட்டில் பண்ணிடுறோம், நீ திரும்ப வந்துரு, நான் உன கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா போடா பைத்தியக்காரன் சொல்லி வேண்டித்தான். இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் வாழ்றதுக்கு பெசாம இருந்துட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறாங்க. அப்ப சபிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இதுல நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த சாபத்துல யாரு வருவீங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெண்களும் அதுல வருவாங்க. லானல்லாஹுல் முஹல்லில, அல்லாஹ் சபிக்கின்றான் முஹல்லிலை, ஹலாலாக்கி கொடுப்பவனை. வல் முஹல்லல லஹு, யாருக்கு ஹலாலாக்கி கொடுக்கப்படுகிறதோ அப்ப அதுக்கு சம்மதிக்கக்கூடிய அந்த பெண்ணும் அந்த பாவத்தில் துணை உள்ளவளாக இருப்பாள். அதான் அந்த ஹதீஸினுடைய இரண்டாவது அர்த்தம். அதேபோல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இப்னு மாஜால பதிவாக இருக்கிறது, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹல்லில வல் முஹல்லல லஹு, ஹலாலாக்கி கொடுப்பவனையும் யாருக்காக ஹலாலாக்கி கொடுக்கப்படுகிறதோ அவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான். அப்ப யாரு அந்த மாதிரி தவறுகள்ல அந்த பெண்களும் ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னா அவங்களும் அதுல வந்துருவாங்க. இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், ஊர்ல வந்து அந்த காலத்துல வந்து மோதினாரா யார வைப்பாங்கன்னு சொன்னா வயசான ஒரு ஆளை தான் வைப்பாங்க, அவருக்கு வேற தாக்கத்தே இருக்காது. ஊர்ல எல்லாரும் கைவிட்டதுக்கு பிறகு அவர் வந்து அடைக்கலம் ஆகுறதுக்கு வந்து வேற வழியே இருக்காது, அவங்கள பள்ளிவாசல வைப்பாங்க. ஏன் வச்சாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல ஜாகிர்கள் இந்த மாதிரி தவறு செஞ்ச உடனே தங்களுடைய பெண்களை வந்து தங்களுக்கு ஹலாலாக்கி கொடுக்கறதுக்காண்டி மோதினாருக்கு தான் கட்டி வைப்பாங்க. அவர் தானே ஏமாந்தவர், சமுதாயத்தில் யாரும் அவருக்கு ஆதரவு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. கட்டி வச்சுட்டு அடுத்த நாள்ல அவருக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுத்துட்டு தலா கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஊர்ல நடக்கும் பொழுது அந்த மோதனாருக்கு கட்டி வச்சுட்டாங்க, அடுத்த நாள் தலா கூட சொன்னா அவர் விடமாட்டேன்ட்டார். அந்த பெண்ணு என்ன செஞ்சாங்க, நான் இவரோட தான் வாழ்வேன்ட்டாங்க. கடைசியில ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. வேற என்ன பண்றது, இவங்க ஓடுனது ஹலாலாலேயே இந்த மாதிரி ஓடலாம். எப்படி ஹலாலான மனைவியை கூட்டிட்டு ஓடுறதுல தப்பு கிடையாது. அப்ப அந்த காலத்துல மோதினாரை வந்து ஏன் வயசானவங்களா வைக்கிறாங்கன்னு தெரியணுமா இல்லையா, புரிஞ்சா உங்களுக்கு? அதான், ஆனா இந்த மோதினாரு உஷாரான மோதினாரு. ஏன்னா இந்த பெண்ணு பார்த்தாங்கன்னா முசிபத்து பிடிச்சவன்ட்டு போய் வாழ்றதுக்கு வயசானவரா இருந்தா என்ன, நல்ல மனுஷனா இருக்கிறாரு, அகலாக்கா இருக்குது, நான் இவரோடய இருந்துக்கிறேன், காசு பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன உடனே அவனும் அடிச்சு உதச்சு பார்த்து நடந்த சம்பவத்தை சொல்ற, சும்மா சிரிக்கிறதுக்கு சொல்ல, அடிச்சு உதச்சு பார்த்தானோ ஒன்னும் நடக்கல, அதுக்கு ரெண்டு பேரும் ஊரை விட்டு தொலைத்தனும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த ஒரு பாடமும் ரொம்ப முக்கியமான பாடம், இதுவும் சுனன்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடம். நீங்க பாக்குறேன், இந்த அபுதாபுதிலிருந்து எடுக்கப்பட்ட ஹதீஸ். அதாவது இது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லேச மாசா சொல்லியிருக்கிறோம் நம்ம. அதாவது திருமணத்துக்கு பிறகு மனைவி ஹலாலா இருந்தாலும் அவங்களுக்கு தொழுகை இல்லாத நேரத்துல ஆணுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு ஹலாலாக மாட்டாங்க. அது போக மற்ற விதமான அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கோ கூட இருக்கிறதுக்கோ ஹராம் கிடையாது. அப்ப அது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னா, ரொம்ப கடுமையான வழிகாட்டுதல். யார் ஒருவன் அதாவது தொழுகை இல்லாத பெண்ணிடத்திலே உறவு கொள்வானோ அல்லாஹ் அவனை சபிப்பானாக. அதே போல பெண்ணிடத்தில் உறவு கொள்ளக்கூடாத இடத்துல யார் உறவு கொள்வானோ அவனையும் அல்லாஹ் சபிப்பானாக. இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் விவரமா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த விஷயத்தை. அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, யூதர்கள் அவர்களிடத்துல ஒரு பெண் தொழுகை இல்லாத ஹைதல் ஆகிவிட்டால் அக்ரஜுஹா மினல் பைத், வீட்டுக்கு வெளியில கொண்டாந்து வச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து பிராமின்ஸ்ல அப்படிதான் செய்வாங்க. வலம் யூ ஆ கிலுஹா, இப்ப கொஞ்சம் படிப்பு எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்படிலாம் செஞ்சா ஊர்ல போலீஸ் கேஸ் ஆயிடும் வச்சிருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாரே வச்சிருப்பானோ, ஆனா தனியா வச்சிருப்பானோ, சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாம் தனியா இருக்கும். சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், வீட்டுல எந்த விதமான பழக்க வழக்கத்தையும் வச்சுக்க மாட்டாங்க. அப்ப இது சம்பந்தமா வந்து சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 222வது வசனம் கண்டிப்பா படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நபியே, உங்களிடத்துல பெண்களின் ஹயது காலத்தை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அது அவர்களுக்குள்ள ஒரு நோய், ஒரு தடங்கல், நீங்கள் அந்த நேரத்தில் அவர்களை விட்டு விலகி இருங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் வச்சுக்கொள்ளுங்க, அவங்களோட மற்ற விதமான சுகம் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம், ஆனால் தாம்பத்திய உறவு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப இதை கேள்விப்பட்ட யூதர்கள் சொன்னாங்க, என்னடா இந்த ஆளு, நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு மாத்தமா செய்யணும்னு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி யூதர்கள் கடிஞ்சு கொள்றாங்க. அப்ப பெண்கள் வந்து அந்த நேரத்தில் ரெண்டு சஹாபாக்கள், உசைது பின் ஹுதைர் என்ற சஹாபாக்களும் அப்பாது பின் முஷிர், ரெண்டு பேரும் பெரிய சஹாபாக்கள் தான். அப்ப உடனே யூதர்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே யார சொல்லா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமா அவங்களிடத்துல தாம்பத்திய உறவு வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்தால் மாறிவிட்டது. ரொம்ப அவங்க மேல ரசூல்லா கோபப்பட்டதாக நாங்கள் விளங்கி கொண்டோம். அதுக்கு பிறகு ரசூல்லாவிடத்துல அன்பளிப்பு வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேருக்கு இந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நபியுடைய கோபம் வந்து இந்த மாதிரி கேட்டதுனால கோபமே தவிர அந்த ரெண்டு பேர் மேல கோபம் கிடையாது. அப்ப எதை நமக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானோ அது ஹலால், எதை ஹராம் ஆக்கி இருக்கிறானோ அது ஹராம். யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்டளையா இருந்தாலும் அதுவும் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் மாறு செய்யணும். இப்ப இன்றைக்கு அரபு நாடுகளையும் மற்ற நாடுகளையும் என்ன செய்யறாங்க, அதாவது முஸ்லீம் ஆண்கள் வந்து தாடியை சிறச்சுக்கிறாங்க. ஏங்க சிறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு யூதர்கள்லாம் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அவங்களுக்கு மாறு செய்யும் விதமா நாங்க தாடியை சிறைச்சுக்கிறோம். இது சரியா? ரசூல்லா யூதர்களுக்கு மாறு செய்ய சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கு யூதர்கள் தாடி வைக்கிறாங்க, அதனால நாங்க தாடியை சிறைச்சுக்கிறோம் சொல்லிட்டு. அப்ப எந்த விஷயத்துல எந்த அளவு மாறு செய்ய சொன்னாங்களோ அந்த விஷயத்துல அந்த அளவுக்கு தான் மாறு செய்யணுமே செய்ய வேண்டுமே தவிர, நீங்களாக இப்படி கற்பனையில் உங்களுக்கு மார்க்கத்தை வந்து பெருசாக்கி கொண்டோ அல்லது மார்க்கத்தில் நீங்களா சட்டம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. எது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கட்டளையா இருந்துச்சோ அது கட்டளையாக இருக்கும், யூதர்கள் அதை செய்தாலும் சரியே. எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் தடையாக இருந்ததோ, கவனமா கேளுங்க, எது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கட்டளையாக இருந்ததோ அது இன்றும் நமக்கு கட்டளை, அதை யூதர்கள் செய்தாலும் சரியே. எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நமக்கு தடையாக இருந்ததோ அது இன்றும் நமக்கு தடை, அதை யூதர்கள் இன்று செய்தாலும் சரியே. புரிஞ்சுச்சா? யூதர்கள் அதை இன்று செய்யவில்லை என்றாலும் சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நமக்கு கட்டளையோ அது இன்று நமக்கு கட்டளை, அதை யூதர்கள் செய்தாலும் சரியே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நமக்கு எது தடையோ அது இன்றும் நமக்கு தடை, யூதர்கள் அதை விட்டிருந்தாலும் சரியே. அப்ப எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ பதிவு செய்கிறார்கள், இமாம் அபூ தாவூத், நானும் ரசூலுல்லாஹும் ஒரே போர்வைக்குள் இருப்போம், நான் ஹயத் உள்ளவளாக இருக்கும் பொழுது அப்படி ஏதாவது அந்த ஹயதுடைய ரத்தம் அவங்க மேல பட்டுட்டா கூட அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அந்த இடத்த மட்டும் கழுகி கொள்வாங்க. அதுக்காக வேண்டி மொத்த டிரெஸ்ஸையும் அவங்க மாத்தினது கிடையாது, அந்த இடத்த மட்டும் கழுகி கொள்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க தொழுகைக்கு போவாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ மைமூனா பின் அல் ஹாரிஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, இவங்க ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் ஒருத்தங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே அவர்கள் ஹயதிலே இருக்கும் பொழுது அவர்கள் இருக்க விரும்பினார்கள் என்று சொன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய அவங்களுடைய அந்த கீழ் ஆடையை நல்லா இறுக்கமா கட்டி கொள்ள சொல்வார்கள். அப்ப இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். சரி, அப்ப ஹைதுடைய நேரத்தில் மற்ற நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தை ஒரு ஆண் தனது பெண்ணிட மனைவி இடத்திலே தேடுவது பயங்கரமான பாவம், சாபத்திற்குரிய பாவம். அப்படி ஒரு தவறு நடந்து விட்டால் அதுக்கு என்ன செய்யறது? இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ நம்ம பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சார்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்ன அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, யார் ஒருவன் தனது மனைவி இடத்துல இந்த நிலையிலே அவன் சேர்ந்து விடுகிறானோ அவன் ஒரு தீனாரோ அல்லது அரை தீனாரோ அவன் தர்மம் செய்ய வேண்டும். அப்ப இன்னைக்கு வந்து தீனாருடைய உச்சக்கட்ட வேல்வி என்ன, குவைத்தில் உள்ளதோ அல்லது பஹ்ரைனில் உள்ளதோ அதனுடைய முழு தீனாரோ 200 ரூபாயோ அல்லது 180 ரூபாயோ அல்லது அதுல பாதியோ கண்டிப்பா தர்மம் செய்யணும். ஹைர், இப்ப சுனன் நசையிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஆண் அல்லது அந்த ஆணுடைய தந்தையோ தாயோ, அதாவது பெண் கேட்டு வரும் பொழுது அந்த பெண் செய்ய வேண்டிய ஒழுக்கம். இதெல்லாம் நமக்கு பாடத்துல மற்ற அதாவது ஏற்கனவே விட்டு போனது மற்ற ஹதீஸ் கிதாபுகள் உள்ளது, புகாரில உள்ளாதது, சாரி புகாரில இல்லாதது. ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு வந்ததெல்லாம் மேக்சிமம் புகாரி முஸ்லீம்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இது புகாரி முஸ்லீம்ல இல்லாத மற்ற ஹதீஸ் கிதாபுகள்ல உள்ள சஹீஹான ஹதீஸுகள் இருந்து. எப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு பெண்ணிடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு மணமகன் வரும் பொழுது அந்த பெண் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன செய்வாங்க அது உங்களுக்கு தெரியும். டிகிரி என்ன, எந்த ஊர்ல வேலை பார்க்கறாரு, அமெரிக்காலயா துபாயிலயா, துபாயா இருந்தா எந்த கம்பெனி, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்க, இதெல்லாம் நீங்க செய்யறது. சஹாபிய பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க அது இப்ப நம்ம படிக்க போறது. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா உடைய இதா முடிஞ்சிருச்சு. இதா முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஜெய்திட்டையே சொல்லி நீங்க போய் ஜெயினப்பிட்ட சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் உங்களை மனம் முடித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் சொல்லி. அப்ப ஜெயித் ரழியல்லாஹு வர்றாங்க, ஜெயினப் ரழியல்லாஹு அன்ஹா உள்ளார இருக்கிறாங்க. ஜெயினபே, உமக்கு நீ பரிதாயிட்டுக் கொள், அல்லாஹ்வுடைய தூதரின் சார்பாக நான் வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் உமக்கு தனக்காக உன்னை பெண் பேச விரும்புகிறார்கள். எப்படி இருந்திருக்கு பாருங்க சமுதாயம். ஜைனப் பின் ஜஹஷ் ரழியல்லாஹு சாதாரண பெண்ணு கிடையாது, என்ன ஆள் ரொம்ப வேகமான ஆள். நான் எதையும் செய்ய தயார் இல்லை, என் இறைவனிடத்தில் நான் ஆலோசித்துக் கொள்கிறவரை, என் ரப்பிடத்தில் நான் அனுமதி கேட்டுக் கொள்கின்றவரை. எப்படிப்பட்ட ஒரு வீரம், எப்படிப்பட்ட ஒரு தைரியம். கேட்டு வந்தது யாரு, தன்னுடைய முந்தைய கணவன் கேட்டு வர்றாங்க. யாருக்கா, ரசூலுல்லாவின் புறத்திலிருந்து ரசூலுல்லாவுடைய தூதரா. ஆனா கொள்கையில உறுதி பாருங்க, ரசூலுல்லாவே கேட்டு வந்தா கூட நான் வந்து அல்லாட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கு பிறகுதான், அதாவது என்ன இஸ்திஹாரா செய்ததற்கு பிறகுதான், அதுல செஞ்சு எனக்கு தெளிவாயி அல்லாஹ் லேசாகணும்னா அல்ஹம்துலில்லாஹ். உடனே ஃபகாமத் இலா மஸ்ஜிதிஹா. ஜைனப் பின்த் ஜஹஷுடைய சம்பவம் நிறைய சொல்லியிருக்கிறோம், எக்கச்சக்கமா தெரிய வேண்டிய விஷயம். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, வீட்டுல தொழுகிறதுக்குனே ஒரு இடம் வச்சிருப்பாங்க. உடனே ஒழு செஞ்சுட்டு அங்க போயிட்டாங்க, போயிட்டு தொழுகிறதுக்கு நின்ட்டாங்க. இஸ்திஹாராவுடைய தொழுகை அவங்க இங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சும்மா இருப்பானா, யார் கேட்டா இந்த விஷயத்தை, யார் கேட்டா, ரசூலுல்லா கேட்டாங்க. ரசூலுல்லா விரும்பியதை உடனே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவான். அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்க போய் பெண் கேட்டு மனம் முடிக்கிறது என்ன, நம்ம முடிச்சு வச்சுட்டோம் ஆல்ரெடி. நபியே ஜெயினபை நாம் உமக்கு மனம் முடித்து வைத்து விட்டோம். நேரா ரசூல்லா வீட்டுக்குள்ளாரே வந்துட்டாங்க, நேரா ஜெயினபுடைய வீட்டுக்குள்ளாரே வந்துட்டாங்க. ஜெயினபு தொழுதுட்டு பார்த்தா ரசூல்லா உட்காந்துருங்க. என்ன யார் ரசூலுல்லா, அல்லாஹ் என்னை உனக்கு மனம் முடித்து வைத்து விட்டான்னு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. சரி, இந்த சம்பவத்துக்குள்ளார வேற நிறைய படிப்பினைகள் இருக்குது. நமக்கு இந்த பாடத்தில் என்ன படிப்பினை, பெண் வந்து இஸ்திகாரா செய்து கொள்வது நல்லது. அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு, யா அல்லாஹ் இந்த கணவன் வந்து எனக்கு தீன்லையும் துன்யாலையும் என்னுடைய ஆகிரத்துடைய விஷயங்கள்லையும், இப்படி கேட்கணும். இஸ்திகாரால கூட, யா அல்லாஹ் என் மகன்கள் எல்லாம் நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு, எனக்கு நிறைய பங்களா ஊடு வர்றதுக்கு, பெரிய கார் வர்றதுக்கு இந்த கணவன் எனக்கு உதவியா இருந்தா இந்த கணவனை கல்யாணம் பண்ணி வையே, இல்லை இந்த கணவனை கல்யாணம் பண்ணி மிஸ்கினா போய் நான் எங்கேயாவது மரசால தான் பான் நடத்தும்படி இருந்தா என்னை வந்து தயவுசெய்து எனக்கு வந்து இதை ஏற்படுத்தி கொடுத்துறாத, அப்படியா கேட்பீங்க, எப்படி கேட்பீங்க. இனிமே கேட்க போறது நான் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன என்ன செய்ய போறீங்களோ தெரியல, போங்க, அல்லாதான் போதுமானம், நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஹேர், இன்னொரு ஹதீஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இப்னு மாஜால இருந்து தெரிஞ்சுக்கிறோம். கணவனுக்கு தொந்தரவு தருது, நிறைய விஷயங்களை முன்னாடி படிச்சிருக்கிறோம். இது வந்து எந்த வகையில தொந்தரவு கொடுத்தாலும் சரி, ஏன்னா கணவன்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, கணவன்கிட்ட ஒம்பு வளர்த்தாலும் சரி. ரொம்ப பெண்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நிறைய ஆண்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், தங்களது தோழிகளை பார்த்தா ரொம்ப குழவா பேசுவாங்க, அப்படி பேசிப்பாங்க. என்ன, ஆனா புருஷன் பேசுனா என்ன சொல்லுங்க, சாப்பாடா செஞ்சு வச்சிருக்க, பெண்ணா இது பேயா, இப்படியா பேசுறது புருஷன்ட்ட, பயம் பக்கத்தில் உள்ள நமக்கே பயமா இருக்கு, அவருக்கு எவ்வளவு பயமா இருக்கும், புரியுதா உங்களுக்கு. கணவன் பேசினாலே குரல் மாறிடும். நல்லா என்ன சொல்றான், அந்நிய ஆண்களிடத்துல குழைந்து பேசாதீர்கள் மாறுபான் சொல்லிட்டு. இவங்களை பார்த்தா டிரைவர்கிட்ட குழஞ்சு பேசுவாங்களா, வீட்டில் உள்ள சமயக்காரன் குழஞ்சு பேசுவாங்களா, வேலை செய்யறவன் குழஞ்சு பேசுவாங்களா, ரோட்ல கடைக்காரன் ரோட்ல போறவன் குழஞ்சு பேசுவாங்களா, கடைக்காரன் குழஞ்சு பேசுவாங்களா, எல்லார்ட்டையும் குழஞ்சு பேசுவாங்களா. புருஷன் போன் பண்ணாரு, என்னம்மா சரி சாப்பாடு ஆக்கியிருக்கேன் வாங்க, என்ன இவ்வளவு நேரமாச்சு, வாங்க சீக்கிரம் ஆறி போய் வாங்க. யார்கிட்ட பேசினாரு, பக்கத்தில் உள்ள நமக்கு பயமா இருக்கு, அதுல வேற நம்மள வேற சாப்பாடுக்கு ஒரு கூட்டு போனான்னு வச்சுக்கோங்க, இது அவருக்கு உழுவுறாடி நமக்கு சேர்த்து உழுவ போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க விரும்பாத இடத்துக்கு சாப்பாடு போயிட்டீங்கன்னு வச்சுக்கல தெரிஞ்சிடும், டம் இப்படி இப்படி சத்தம் கேட்கும். இப்போ நீங்க வந்து உங்களை வந்து ஒருத்தர் சாப்பாடு கூட்டு போறாரு, அப்ப அந்த மனைவிக்கு வந்து அது பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு சும்மா சும்மா விருந்து கூட்டு வர்றது, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஏதாச்சும் இருக்கான்னு இல்லையா, அது நேற்ற காலியா போச்ச அப்படின்ட்டுவாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்க, சாப்பிடுறது தட்டு சாம்பார்ல அதை எடுக்கும்போது டம் டம்னு பாத்திரத்துல சத்தம் கேட்கிற மாதிரி அங்க உழுவும். அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டியதான், அல்ல சீக்கிரமா நம்ம இந்த வீட்டு விட்டு போயிருன்றால பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அகலா, இதெல்லாம் வந்து மோசமான அகலா. நீங்க பணிஞ்சு பண்பா குழஞ்சி பேசுறதுக்கு முதல் அருகதை தகுதி உள்ளவங்க யாரு, கணவன். அதுவும் கணவனிடத்துல பேசும்பொழுது நான் சொல்றேன் சில விஷயங்களை. நான் இந்த அதாவது இந்த மசாயல்களை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது இவங்க வந்து கேட்டதுலேருந்து 2 மாசமா எனக்கு மண்டாடி. மண்டாடினா என்ன, நாம் எப்படிடா இதை சொல்றது. ஏன்னா உலமாக்கள் வந்து இதுக்கு யாருக்கு அனுமதினு சொன்னா, அதாவது ரொம்ப வயசான பெரிய ஷேக்குகளாக இருக்கிறவங்கள தான் இந்த மாதிரி பெண்களுக்கு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட மசாயல் எடுக்கணும் அப்படின்னு நம்முடைய மூத்த உலமாக்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா அது இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் இவங்களும் விடுற பாடு இல்லை, நம்மளும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்து நிறைய விஷயங்களை நம்ம ஸ்கிப் பண்ணி தான் போயிருக்கிறோம். என்ன நம்முடைய ஒரு சூழ்நிலையினால. எதுக்கு இதை சொல்ல வந்த, கணவனுடைய விஷயங்கள்ல அப்ப வந்து குழஞ்சி, அதாவது பண்பா மரியாதையா பேசுறதா இருந்தா தன்னுடைய தாய் தந்தை மூத்த சகோதரர்கள் தன்னுடைய சாச்சாமார்கள் தாய் மாமன் அவங்கள்ட்ட ரொம்ப பணிவா பண்பா பேசணும். கணவனிடத்துல பேசும் பொழுது அதுலயும் ஒரு படி மேல, எப்படி குறைவா அன்பா மட்டுமல்ல, அந்த கணவனுக்கு தன் மீது ஆசை வரணும், அவன் வெளியில இருக்கிறவரு தன்னுடைய மனைவியுடைய குரலை கேட்ட உடனே சீக்கிரமா போய் பார்க்கணுமே அப்படின்னு. அப்பாடி சில பேர் பாத்தீங்கன்னா கடைசி வீட்டுக்கு லேட் லேட்டா வருவாங்க, என்னங்க அல்லா எங்க தூங்கட்டுங்க அதுக்கப்புறமா போவங்கன்னு சொல்லிட்டு தைசா போய் பூனை மாதிரி போய் அடுப்பாங்க அல்ல, போய் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அல்லான்னு அவர் போய் போத்தி படுத்துப்பார். அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளார ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குளிச்சு குளிச்சு போயிடுவார். இப்படிலாம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, எழுதுவாங்க உண்மையிலே நடக்கிறது தானே எழுத போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், சரி மனைவி வந்து ரொம்ப அன்பா பழகுறாங்க வைக்கிறாங்க. சில பேர் கடைசியா போவாராம். அப்ப என்ன அர்த்தங்க, ஆஹா போனா வந்து ஏதோ அங்க வந்து வித்தியாசமான வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனை என்னன்னு சொன்னா, ஒரு பெண் தனது கணவனிடத்திலே அருவறுப்பாகவோ கடுகடுப்பாகவோ மனம் கசக்கும்படியா பேசினா, அடிக்கிறது வேற விஷயம், சில ஊர்ல அது வேற உருவுதான். எப்படி அம்மா அத்தாவுக்கு எப்படி சாப்பாடு வைக்கிறாங்க, அம்மா அத்தாட்ட எப்படி பழகுறாங்க, வீட்டுல இருக்கும்போது அம்மா எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பழகி வளர்ந்ததுதான் அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடும், படிச்சுதா வரும், எதுல வளர்ந்துச்சா அதுதானே வரும். அப்ப அதே போல அது ரியாக்ஷன் பண்ணும், அதான் முறை உங்களுக்கு அதான் நடப்போது. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களது பிள்ளைகள் எங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய இறையச்சமுள்ள பெற்றோர்களாக எங்களை ஆக்கும் சொல்லி. புரியுதா, இந்த ஹதீஸ் இந்த குரானுடைய இந்த சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்துக்கு ரொம்ப உலமாக்களுக்கு அர்த்தம் தெரியாது, புகாரியை படிச்சாதான் அந்த அர்த்தமே தெரியும் உங்களுக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எங்களது பிள்ளைகள் எங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தில் எங்களை இறையச்சமுள்ள தக்வா உள்ள இமாம்களாக வழிகாட்டிகளாக ஆக்கும் சொல்லி. அப்ப அத்தாவை பார்த்துதான் ஆம்பளை புள்ள படிப்பான், அம்மாவை பார்த்துதான் பொம்பளை புள்ள படிக்கும். இப்ப இவன் என்ன பாக்குறான், எப்ப வந்தாலும் அத்தா ஓங்கி ஒரு அற விடுறாரு அம்மாவை, ஓ இப்படித்தான் நானும் கல்யாணம் பண்ணா அற விடணும் போல இருக்கு, எப்ப பார்த்தாலும் எட்டி உதைக்கிறாரு அத்தா அம்மாவை, ஓகே இப்படித்தான் நானும் நடந்துக்கணும் போல இருக்கு, எப்ப பார்த்தாலும் திட்டாரு வைக்கிறாரு சாப்பாட்டுக்காக திட்டாரு அதுக்கு திட்டாரு இதுக்கு திட்டாரு முறைக்கிறாரு வைக்க, ஓ இப்படித்தான் நானும் நடந்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஆம்பளை புள்ள நினைப்பான். இந்த பக்கம் பொம்பளை புள்ள பாக்கும், எப்ப வந்தாலும் அம்மா லேட்டா தானே அத்தாவுக்கு கதவை திறந்து விடுறாங்க, நானும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அது ஒரு முடிவு பண்ணிடும். எப்ப பார்த்தாலும் அம்மா டிவி சீரியல் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தா வந்து திறந்தாலும் அப்ப நானும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அது ஒரு முடிவுக்கு வந்துடும். எப்ப பார்த்தாலும் அத்தாவுக்கு அம்மா பழைய சாப்பாடு தானே கொடுக்குறாங்க, அப்ப நானும் அப்படி. அப்ப தமிழ்ல என்ன பழமொழி சொல்லுவாங்க, தாய போல என்ன சொல்லுவாங்க, நூலை போல சேலை தாய போல புள்ளம்பாங்க. அதாவது தாய் சொல்லுவாங்களே, புளி 8 அடி பாஞ்சா குட்டி என்ன பண்ணுமா, அது 16 அடி பாய பார்க்குமா, அந்த மாதிரி தான். இப்படியே காலம் ரொம்ப மக்களுடைய அகலாக்கு கெட்டுக்கொண்டே போகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குது, இது ரொம்ப வந்து முக்கியமான ஹதீஸ், ரொம்ப ஒரு பயமுறுத்தக்கூடிய ஹதீஸ். என்னன்னு சொன்னா, அப்ப இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அடிக்கிறது வந்து அறவே கூடாது தவறா, அதாவது மனம் வருந்தும்படி. அதுக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, பேச்சுல வந்து டார்ச்சர் பண்றது, இதுதான் சொன்னா பேச்சில டார்ச்சர் பண்றது, பேச்சில வந்து வந்து ஒரு முரட்டுத்தனமா நடந்துக்கிறது. அப்படி நடந்து கொண்டால் இவருடைய ஊர் மனைவி அது தெரிஞ்சிருமா, அந்த பெண் சொல்வாளா, லா தூதி, எனது கணவனுக்கு நீ தொந்தரவு தராதே, காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை மௌத்தாக்கட்டும், ஏதோ கொஞ்ச காலத்துக்கு என் புருஷன் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, இப்படி போட்டு அதாவு பண்றீங்களே, ஔஷக்கா யுஃபாரிக்கு இல்லைனா, சீக்கிரமா எங்கள்கிட்ட வரப்போறாரு, நாங்க நல்லபடியா வச்சுப்போம் அப்படிம்பாங்க. சரியா, நீங்க சொல்லுவீங்க வச்சா வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு, இவர் தொந்தரவு எங்களுக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க கூடாது. புரியுதா, விளையாட்டு சொல்ல நினைக்காதீங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் நம்ம திருத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சமுதாயத்தினுடைய பெண்கள், பிள்ளைகள், குடும்பத்தார்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை நேர்வழியை தருவானாக.